மூன்று. முன்பு முளையையும் பின்பு கதிரையும். விதைப்பவன் குறித்த உவமை பல கேள்விகளை எழுப்பிற்று. பூமியில் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கிறிஸ்து இவ்வுலகிற்கு வரவில்லை என்று அந்த உவமையைக் கேட்ட சிலர் புரிந்து கொண்டனர். புரிந்து கொள்ள முடியாத பலர் குழப்பமடைந்தனர். அவர்கள் குழப்பத்தைக் கண்ட கிறிஸ்து வேறு உதாரணங்களைச் சொன்னார். உலக ராஜ்யத்தை குறித்த எதிர்பார்ப்பிலிருந்து அவர்கள் சிந்தையை திருப்பி ஆத்துமாவில் கிரியை செய்கிற தேவ கிருபை குறித்து சிந்திக்க வைக்க வகை தேடிக் கொண்டிருந்தார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியென்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும், கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். மார்க்கு 4:26-29. அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிற தோட்டக்காரர் கிறிஸ்துதுவே. இறுதி மகாநாளில் அவரே பூமியின் அறுவடையை அறுப்பார். கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக ஊழியம் செய்கிறவர்களையும் விதை விதைக்கிறவன் சுட்டிக்காட்டுகிறான். விதையானது அவனுக்கு தெரியாத விதமாய் முளைத்து பயிராகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தேவனுடைய குமாரனை பொறுத்தமட்டில் இது உண்மையல்ல. கண்காணிக்கிற பணியை விட்டு கிறிஸ்து அயர்வதே இல்லை. மாறாக இரவும் பகலும் கண்விழித்து பாதுகாக்கிறார். விதை எவ்வாறு முளைத்து வளர்கிறது என்பது அவருக்கு தெரியும். இயற்கையில் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை விதை பற்றிய உவமை வெளிப்படுத்துகிறது. முளைப்பதற்கான நியதி விதைக்குள் உள்ளது. அந்த நியதியை உள்ளே புகுத்தியவர் தேவன். எனினும் தானாகவே முளைக்கிற ஆற்றல் விதைக்கு கிடையாது. விதை முளைத்து வளர்வதற்கு மனிதன் தன் பங்கை செய்ய வேண்டியுள்ளது. அவன் நிலத்தை ஆயத்தப்படுத்தி வளமுள்ளதாக்கி பின்னர் விதையை தூவ வேண்டும். அவன் வயல்களை பண்படுத்த வேண்டும். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவன் அங்கு எதையும் சாதிக்க முடியாது. மனிதனின் எவ்வித பலமும் ஞானமும் விதையிலிருந்து உயிருள்ள செடியை முளைக்கச் செய்ய இயலாது. எவ்வளவுதான் முயன்றாலும் தன்னால் இயன்ற மட்டும் மனிதன் முயற்சிகளை மேற்கொள்ளட்டும், ஆனால் விதைப்பையும் அறுப்பையும் தமது சர்வ வல்லமையால் அற்புதமாக இணைத்திருப்பவரையே அவன் சார்ந்திருக்க வேண்டும். விதைக்குள் உயிருள்ளது, நிலத்திற்குள் ஆற்றல் இருக்கிறது. ஆனால் எல்லையற்ற ஒரு வல்லமை இரவு பகலாக அதில் செயல்படாவிட்டால் விதை எவ்வித பலனையும் தராது. வறண்ட வயல்களை ஈரப்படுத்த மழை பொழிய வேண்டும். சூரியன் வெப்பத்தை கொடுக்க வேண்டும். புதைந்திருக்கிற விதைக்கு மின்சக்தி வழங்கப்பட வேண்டும். ஜீவனை உள்ளே வைத்துள்ள சிருஷ்டிகர் மட்டுமே அதனை வெளிக்கொணர முடியும். தேவ வல்லமையினால் ஒவ்வொரு விதையும் முளைத்து செடி வளர்கிறது. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும். கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஏசாயா 61:11. வயல் விதைப்பு போன்றே ஆவிக்குரிய விதைப்பும் உள்ளது. சத்தியத்தை போதிக்கிறவர் நிலமாகிய இதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். விதையை தூவ வேண்டும். ஆனால் உயிர் கொடுக்கிற வல்லமை தேவனிடமிருந்து மட்டுமே வருகிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் மனித முயற்சி விருதாவாகிவிடுகிறது. நாம் வார்த்தையை போதிக்க வேண்டும். ஆனால் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற நீதியையும் துதியையும் துளிர்க்கச் செய்கிற வல்லமையை நாம் கொடுக்க முடியாது. வசனம் உபதேசிக்கப்படும்போது மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு வல்லமை செயல்பட வேண்டும். தேவ ஆவியானவரால் மட்டுமே வசனம் உயிருள்ளதாகவும் நித்திய ஜீவனுக்கேதுவாக ஆத்துமாவை புதுப்பிக்கிற வல்லமையுள்ளதாகவும் விளங்கும். இந்த உண்மையை தம் சீடர்களுக்கு வலியுறுத்த கிறிஸ்து முயற்சித்தார். அவர்களுடைய பிரயாசங்களை வெற்றிகரமாக்குகிற எதுவும் அவர்களிடம் இல்லையென்றும், அற்புதங்களைச் செய்கிற தேவ வல்லமை மட்டுமே வார்த்தையை பயன்மிக்கதாக்குகிறது என்றும் அவர் போதித்தார். விதைக்கிற பணி விசுவாசத்தோடு செய்யப்பட வேண்டியதாகும். விதை எவ்வாறு முளைத்து வளர்கிறது என்பது அவன் விளங்க முடியாத இரகசியமாகும். ஆனால் தாவரங்களை செழித்து வளரச் செய்ய தேவன் ஏதுகரங்களை வைத்துள்ளாரென்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். விதையை நிலத்தில் விதைக்கும்போது தன் குடும்பத்திற்கு உணவளிக்கக்கூடிய பயன்மிக்க தானியத்தை தூவுகிறான். அதிக பலன் கிடைக்கும்படியாகவே தற்சமயம் தன்னிடமுள்ள பயன்மிக்க ஒன்றை அவன் கொடுக்கிறான். மிகுதியான அறுவடையின் போது பன்மடங்கு பலன் கிடைக்குமென எதிர்பார்த்து அவன் விதையை தூவுகிறான். அதுபோலவே கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களும் தாங்கள் விதைக்கிற விதையின் அறுவடையை எதிர்பார்த்து பிரயாசப்பட வேண்டும். நல்ல விதையானது உணர்வற்ற, சுயநலமிக்க, உலகப்பிரகாரமான ஓர் இதயத்திலே சில காலம் வெறுமனே புதைந்து கிடக்கலாம். ஆனால் பிறகு தேவ ஆவியானவர் ஆத்துமாவில் சுவாசத்தை ஊதும்போது புதைந்திருக்கிற விதை முளைத்தெழும்பி இறுதியில் தேவ மகிமைக்காக கனி கொடுக்கும். இதுவா அல்லது அதுவா, எந்த விதை செழித்து வளரும் என்பதை நமது ஊழியத்தில் நாம் அறிய இயலாது. இது நாம் தீர்வு காண வேண்டிய கேள்வியும் அல்ல. நாம் நமது வேலையை செய்து விளைவை தேவனிடத்தில் விட்டுவிட வேண்டும். காலையிலே உன் விதையை விதை, மாமாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. பிரசங்கி 1:16. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை என்பது தேவனுடைய மகத்தான உடன்படிக்கையாகும். ஆதியாகமும் 8:22. இந்த வாக்குறுதியை நம்பியே பயிரிடுகிறவர்கள் நிலத்தை பண்படுத்தியும் விதைத்தும் வருகிறார்கள். அதுபோலவே நாமும் ஆவிக்குரிய விதைப்பில் நம்பிக்கை தளராமல், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று அவர் உறுதியளித்திருப்பதை நம்ப வேண்டும். ஏசாயா 55:11. அள்ளித்தூவும் விதையைச் சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளைச் சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். சங்கீதம் 126:6. விதை முளைப்பது ஆவிக்குரிய வாழ்வில் அடியெடுத்து வைப்பதை குறிக்கிறது. செடி வளர்வது கிறிஸ்தவ வளர்ச்சியை சுட்டிக்காட்டும் அருமையான உருவகமாக இருக்கிறது. இயற்கையில் நிகழ்வது போலவே கிருபையிலும் நிகழ்கிறது. உயிரிருந்தால் அங்கே வளர்ச்சி இருக்கும். செடி ஒன்று வளர வேண்டும் அல்லது மடிய வேண்டும். செடியின் வளர்ச்சி அமைதியாக, புலப்படாத வகையில் தொடர்ச்சியாகவும் இருக்கும். அதுபோலவே கிறிஸ்தவ வாழ்வின் வளர்ச்சியும் உள்ளது. வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்முடைய வாழ்க்கை குறைவற்றதாக இருக்கலாம். ஆனால் தேவ நோக்கம் நம்மில் நிறைவேறுவதற்கு தொடர்ச்சியான வளர்ச்சி அவசியம். பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது வாழ்நாள் முழுவதும் நடைபெறுகிற ஒரு பணியாகும். வாய்ப்புகள் பெருகும்போது நமது அனுபவம் பெருகும், நமது அறிவு விருத்தியடையும், பொறுப்புகளைச் சுமக்கும்படியாக பெலப்படுவோம். நாம் பெறுகிற சிலாக்கியங்களுக்கேற்ப நமது முதிர்ச்சி அமைந்திருக்கும். செடி பசுமையாக வளர்வதற்கு தேவன் கொடுத்திருப்பவற்றைப் பெற்று அது வளருகிறது. பூமிக்குள்ளாக அது வேர்களை விடுகிறது. சூரிய வெளிச்சத்திலும் பனித்துளியிலும் மழை நீரிலும் அருந்துகிறது. உயிர்கூறுகளின் தன்மைகளை அது காற்றிடமிருந்து பெறுகிறது. அதுபோலவே கிறிஸ்தவனும் தேவனுடைய ஏதுகரங்களோடு ஒத்துழைத்து வளர வேண்டும். நாம் உதவியற்ற நிலையிலிருப்பதை உணர்ந்து நாம் முழுமையான அனுபவத்தை பெறும்படி நமக்களிக்கப்பட்டிருக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் மேம்படுத்த வேண்டும். செடியானது நிலத்திலே வேர் விடுவது போல் நாமும் கிறிஸ்துவில் ஆழமாகவே வேரிட வேண்டும். செடியானது சூரிய வெளிச்சத்தையும் மழையையும் பனித்துளியையும் பெறுவது போல நாமும் பரிசுத்த ஆவியானவருக்கு நமது இதயங்களை திறந்து கொடுக்க வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஊழியம் செய்யப்பட வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4:6. நம்முடைய சிந்தைகளை கிறிஸ்துவில் நிலைத்திருக்கச் செய்தால் அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். ஓசியா 6:3. அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியமிருக்கிற நீதியின் சூரியனாக நம்மேல் உதிப்பார். மல்கியா 4:2. நாம் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவோம், தானிய விளைச்சலைப் போல செழிப்போம். ஓசியா 14:5-7. கிறிஸ்து நம் சொந்த இரட்சகரென அவரையே சார்ந்திருக்கும்போது நமக்கு தலையாயிருக்கிற அவருக்குள்ளாக எல்லாவற்றிலும் மலருவோம். கோதுமையானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும், கதிரிலே நிறைந்த தானியத்தையும் விளையச் செய்கிறது. பயிரிடுகிறவன் தானிய விளைச்சலை எதிர்பார்த்தே விதை விதைக்கிறான், வளருகிற செடியை பராமரிக்கிறாள். பசிதீர்க்கும் உணவையும் எதிர்கால விளைச்சலுக்குத் தேவையான விதையையும் அதிலிருந்து பெற விரும்புகிறான். அதுபோலவே தோட்டக்காரராகிய தேவனும் தம்முடைய பிரயாசத்திற்கும் தியாகப்பலிக்கும் பிரதிபலனாக அறுவடையை எதிர்பார்க்கிறார். மனிதர்களுடைய இதயங்களில் தம்மையே மீண்டும் பிறக்கச் செய்ய கிறிஸ்து முயல்கிறார். அதை தம்மில் விசுவாசமுள்ளவர்கள் மூலமாக நிறைவேற்றுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம் கனி கொடுப்பதாகும். அதாவது, கிறிஸ்துவின் குணம் மற்றவர்களில் உருவாகும்படி விசுவாசியின் உள்ளத்தில் முதலாவது அது உருவாக வேண்டும். செடி முளைப்பதும் வளர்வதும் கனி கொடுப்பதும் தனக்காக அல்ல. மாறாக, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பதற்கு. ஏசாயா 55:10. அதுபோலவே எந்த மனிதனும் தனக்காக வாழக்கூடாது. இவ்வுலகத்தில் கிறிஸ்தவன் பிற ஆத்துமாக்கள் இரட்சிக்கப்படும்படி கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருக்கிறான்.
சுயநலத்தோடு வாழ்கிற வாழ்க்கையில் வளர்ச்சியோ கனி கொடுத்தலோ இருக்காது. கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், நீங்கள் உங்களை மறந்து மற்றவர்களுக்கு உதவ முயல வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேசுங்கள். அவருடைய நற்குணத்தை எடுத்துக் கூறுங்கள். உங்களுக்குள்ள ஒவ்வொரு கடமையையும் செய்யுங்கள். ஆத்துமாக்கள் குறித்த பாரம் இதயத்திலிருக்கட்டும். காடாமல் போனோரை இரட்சிக்கும்படி உங்களுடைய திராணிக்குத் தக்கதாக உங்களால் முடிந்த வழிகளிலெல்லாம் முயலுங்கள். சுயநலமற்ற அன்பின் ஆவியும் பிறருக்காகப் பிரயாசப்படுகிற ஆவியுமாகிய கிறிஸ்துவின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது நீங்கள் வளர்ந்து கனி கொடுப்பீர்கள். ஆவியானவரின் கிருபைகள் குணங்களில் முதிர்ச்சியடையும். உங்கள் விசுவாசம் அதிகரிக்கும். நம்பிக்கைகள் உறுதி பெறும். உங்கள் அன்பு பூரணமடையும். கற்புள்ள, அன்புள்ள, நற்கீர்த்தியுள்ள அனைத்திலும் கிறிஸ்துவின் சாயலை அதிகமதிகமாக பிரதிபலிப்பீர்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 5:22-23. இந்த கனி ஒருபோதும் அழியாமல் வளர்ச்சியடைந்து நித்திய ஜீவனுக்கேதுவான அறுவடையை கொடுக்கும்.
பயிர் விளைந்து அறுப்புக்காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான்.
தம்முடைய சபையிலே தாம் வெளிப்பட வேண்டுமென ஏக்கமிகுந்த வாஞ்சையோடு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் குணம் அவருடைய ஜனங்களில் பூரணமாக உருவாக்கப்படும்போது அவர்களை தமக்கு சொந்தமானவர்களெனச் சொல்லி சேர்த்து கொள்ள அவர் வருவார். கர்த்தருடைய வருகையை எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, அதை துரிதப்படுத்துவதும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குமுரிய சிலாக்கியமாகும். 2 பேதுரு 3:12. அவரது நாமத்தை தரித்திருப்பதாகச் சொல்லிக் கொள்ளும் ஒவ்வொருவரும் அவருடைய மகிமைக்காக கனி கொடுத்திருந்தால் உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தின் விதையானது எவ்வளவு துரிதமாக விதைக்கப்பட்டிருக்கும்! கடைசி மகா அறுவடை சீக்கிரத்தில் ஆயத்தமாகும். மதிப்புமிக்க தானியத்தை சேர்க்கும்படியாக கிறிஸ்து வருவார்.